நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூருடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருடம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அந்த அனுபவம் மூலமாக நாங்கள் அந்த அறிவை பெறும் சத்சங்கமாகவோ இருக்கும். அதன்படி இன்றும் ஒரு அன்பர்தான் ஓரிரு கேள்விகளையும் கருத்து பதிவுகளையும் தந்திருக்கின்றார். அதே அன்பர் நேற்று கொடுத்தவர்தான் இன்றும் வந்திருக்கின்றார். அவருடைய கேள்வியை பார்ப்போம். முதலாவது அவர் கேட்கின்றார், இறைவன் அந்த அன்பருடைய முதலாவது கேள்வி அவர் கேட்கின்றார், இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றார் என்று படிக்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில் சொல்லி தந்திருக்கின்றீர்கள். சொல்லளவில் அதை புரிந்து கொண்டேன். இவ்வளவு காலமும் அவர் எப்போது ஒன்றாயிருக்கிறார், எப்போது வேறாயிருக்கிறார், எப்போது உடனாயிருக்கிறார் என்பதன் விளக்கம் ஏதாவது தர முடியுமா என்று கேட்கின்றார். நிச்சயமாக அது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்து. இறைவன் மூன்று நிலைகளில் எங்களுடன் இருக்கின்றார். அந்த மூன்று நிலைகளையும் சேர்த்து பார்த்தாலே எங்களுடனேயே இருக்கின்றார் என்பதுதான் அது உண்மை. அவர் ஏன் எங்களுடன் ஒன்றாய் இருக்கின்றார் என்றால், இந்த உடலானது உயிர் இருக்கும் வரைக்கும் தான் இயக்கத்தில் இருக்கும். ஆகவே அந்த உயிரை, இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்தால் அந்த உடல் இயக்கம் இல்லை. ஆகவே இந்த உயிரை உடலோடு சேர்த்து வைப்பதற்காக அவர் உயிருடனே ஒன்றாயிருக்கின்றார் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். அது ஒன்றாயிருக்கும் நிலை. அதேபோல்தான் அந்த உயிருடன் ஒன்றாயிருக்கும் போது அவர் உருவாக்கிய பொருட்கள், மாயைகள், அதாவது பதி பசு பாசம் எல்லாவற்றிலுமே இறைவன் ஒன்றாய் இருக்கின்றார். இருந்தால்தான் அவருடைய இயக்கம் சரியாக இருக்கும் என்றும் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இந்த உயிருடன் இருப்பதற்குரிய காரணம், அந்த உயிர் உடலுள் இருந்தால்தான் உடல் இயக்கம் உண்டு. ஆகவே உடலுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் உயிருக்கு இறைவன் முக்கியமானது. அந்த உயிர் இருக்க வேண்டுமென்றால் இறைவன் இருக்க வேண்டும். அதனால்தான் இறைவன் ஒன்றாயிருக்கின்றார். அடுத்தது அவருடைய செயல், அவர் வேறாயிருக்கின்றார். அதற்குரிய காரணம் என்னென்றால், இந்த உயிரானது அதனுடைய ஒரு இயல்பு யாராவது அறிவித்தால்தான் அதனால் இயங்க முடியும். ஆகவே அதை அறிவிப்பதற்காக அவர் வேறாக இருக்கின்றார் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஏனென்றால் அறிவிப்பவர் அதனுடனே சேர்ந்திருந்தால் அதை அறிவிக்க முடியாது. ஆகவே இறைவன் அறிவிக்க வேண்டும், அதன்படி உயிர் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் வேறாயிருக்கின்றார் உயிருடன், அந்த அறிவிப்பை கொடுப்பதற்காக. ஏனென்றால் உயிர் தன்னிச்சையாக இயங்க முடியாது. அடுத்ததாக உடனாயிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ஏன் உடனாயிருக்கின்றார் என்றால், ஒரு உயிர் ஏதாவது ஒன்றை அனுபவிக்க வேண்டுமென்றால் இறைவன் உடன் இருந்தால்தான் உயிரினால் அனுபவிக்க முடியும். ஏனென்றால் இறைவன் தான் காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் செய்கின்றான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஒன்றை காட்டுவதும் இறைவன் தான், அதனுடன் இருந்து அதை காணுவதும் இறைவன் தான். அதற்கு ஒரு ஓமானம் பேராசிரியர் சொல்லுவார். நாங்கள் எங்களுடைய கண்ணால் ஒரு பொருளை பார்க்க வேண்டுமென்றால் பொருளும் இருக்கின்றது, கண்ணும் இருக்கின்றது, அந்த பொருள் தெரியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏன்? அந்த பொருள் மீது சூரிய ஒளி பட்டால்தான் உங்களால் பார்க்க முடியும். ஏதாவது ஒளி ஒன்று பட்டால்தான் அந்த பொருள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வரும். அதேபோல் அந்த ஒளியாக அந்த சூரியனாக இறைவன் இருக்கின்றார். அதுதான் அந்த உடனாயிருத்தலுக்குரிய காரணம். ஆகவே இந்த அன்பர் இந்த அடிப்படை கருத்தில் இந்த ஒன்றாய் வேறாய் உடனாயிருக்கின்றார் என்பதை கேட்டதற்கு இதுதான் சைவ சித்தாந்த பேராசிரியர் தந்த கருத்துக்கள். ஆகவே நாங்கள் அதை பாவிக்கின்றோம், எல்லா இடமும் உணர்கின்றோம். அவர் இல்லாமல் ஒரு இயக்கமும் இல்லை. இருப்பினும் அதன் உட்பொருள் கேட்டிருந்தீர்கள், அந்த உட்பொருளை அப்படியே தந்தேன் சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி. அடுத்ததாக இன்று வந்த கேள்வி அந்த அன்பரிடமிருந்து, அவர் நேற்று கேள்வி தொடுத்தவர் தான், இன்று தன்னுடைய கேள்வியிலேயே இன்னொரு கேள்வியை கேட்கின்றார். நேற்று வந்தது, இந்த துன்பத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஐயா, அதற்கு வினைதான் காரணம், அந்த வினையை நாங்கள் ஆற்றும் போது தான் இந்த துன்பங்கள் கிடைக்கின்றன, அதுவும் நேற்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் அந்த துன்பத்தில் இருக்கும்போது ஆகாமிய வினையை நாங்கள் ஈட்டுகின்றோம். துன்பத்தை அனுபவிக்கும் போதோ இன்பத்தை அனுபவிக்கும் போது ஆகாமிய வினைகளை செய்கின்றோம். அந்த வினைக்குரிய காரணம் பொறிகள். ஆகவே அந்த பொறிகளை அடக்க வேண்டுமென்றால் இறைப்பணி நிற்கிறது தான் இறுதியான முடிவாக இருக்கும் என்று சொன்னீர்கள். மிகவும் புரிந்து கொண்டேன். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், நாங்கள் வினை காரணமாகத்தான் இதற்குள் தள்ளப்பட்டோம். ஆனால் இன்றைய ஆய்வு என்னுடைய ஆய்வு என்னவென்றால், நான் சிறு பிள்ளையில் இருந்தே என்னுடைய உடலில் நான் சிறு பிள்ளையில் இருந்தே வளர்ந்து வந்திருக்கின்றேன். அந்த நிலையை ஒருக்கா யோசித்து பார்த்தேன். நான் குழந்தை பருவமாக இருக்கும்போது இப்போது நான் கேள்விப்படுவது படிப்பது போல நான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்ற நிலையில் இருந்திருக்கின்றோம் எல்லோரும். அது என்னுடைய ஆய்வு, நான் சிந்தித்தவை உங்களுடன் தொடர்பு கொண்டு வருகின்றேன் என்று அதை விளங்கப்படுத்துகின்றார் தன்னுடைய பாணியில். ஆகவே அந்த இடத்தில் தான் குழந்தையாக இருக்கும்போது இறைவன் தன்மையில் இருந்தேன். அந்த நேரம் எனக்கு இன்பம் மாத்திரம்தான். ஏனென்றால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதற்கு எனக்கு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அதிலிருந்து வளர்ந்து கொண்டு வரும்போது இந்த நான் எனது என்பது என்னுடன் இணைக்கப்பட்டதை உணர்ந்து பார்த்தேன். எனது நான் 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 என்ற சொல்லும் விடயமும் எனது என்ற விடயமும் குழந்தை பருவத்தில் இருந்து வளர்ந்து கொண்டு வரும்போது அது இணைக்கப்படுகின்றது பட்டது என்னுடைய வாழ்க்கையில். அது ரெண்டும் இணைக்கப்பட்டவுடன் நான் இன்பத் துன்பங்களுக்கு ஆளானேன். அது வினையால் வந்திருந்தாலும் அந்த வளர்ச்சியில்தானே அது பூட்டப்பட்டிருக்கின்றது என்று ஆய்வு செய்கின்றேன். அந்த இன்ப துன்பங்கள் கிடைத்து கொண்டிருக்கும் போது அது அந்த நான் என்ற நிலை எனதென்று கூடிக்கொண்டு போகும்போது எல்லாவற்றையும் நான் எனக்கு எனது ஆக்க வேண்டும் என்ற நிலைக்கு போகும்போது அந்த இன்ப துன்பங்களில் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு துன்பம்தான் கூடுதலாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சைவ சித்தாந்த கிரியா யோகத்துக்குள் நான் வந்தவுடன் இந்த அறிவு பயிற்சியும் செயல்முறை பயிற்சியும் கிடைத்தபிறன் இந்த துன்பம் என்பது சிறிது சிறிதாக நீங்கி பழையபடி குழந்தை இடத்து இருந்த இடத்துக்கு, அதாவது இன்பமான நிலைக்கு நான் அழைத்துச் செல்லப்படுகின்றேன் என்பதை உணர்கின்றேன். இது சரியா என்பதுதான் அவருடைய கேள்விக்குறி இறுதியே. முக்கியமாக சரியான விடயம். இன்பத்தில் இந்த உடலில் தொடங்கினோம். குழந்தை பருவத்தில் ஒன்றுமே அறியாத பருவத்தில் சாதகரே, அது உண்மை. நீங்கள் வளர்ந்து கொண்டு வரும்போது நான் எனது சேர்க்கப்படுகின்றது. முதல் நான் தான் சேர்க்கப்படுகின்றது. அது வந்ததுமே இன்ப துன்பங்கள் வரத் தொடங்குகின்றன. இன்பம் மாறி இன்ப துன்பங்கள் ஆகின்றன. அதில் எனது வளர்ந்து கொண்டு போகும்போது நானுக்கு பிறகு அது துன்பமாகவே கூடுதலாக மாறிவிடுகின்றது. அந்த துன்பத்திலேயே பலரும் தங்களுடைய இறப்புக்கு சென்று பிறப்பை முடிக்கின்றார்கள். அதுதான் சாதாரண நிலை. ஆனால் நாங்கள் சாதகர்களாகிய நாங்கள், நீங்கள் சொன்ன வசனம் மிகவும் உண்மையானது. இந்த சைவ சித்தாந்த அறிவுத்திறனும் கிரியா யோகா செயல்முறை பயிற்சியும் கிடைத்தவுடன் கிடைத்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் நாங்கள் பழையபடி அந்த துன்ப நிலையிலிருந்து இன்பத்தை பார்க்க தொடங்குகின்றோம். ஆகவே அத்துடன் நீங்கள் நிற்பாட்டி விட்டீர்கள் உங்களுடைய ஆய்வை. சரியாக நீங்கள் அந்த இடத்தில்தான் நிற்கின்றீர்கள் என்பது எல்லாருடைய நிலையும் கூட. ஆனால் அதை இன்னும் சிந்தித்தீர்கள் என்றால் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று. அந்த வழி நிற்கும் போது இந்த இருவினை ஒப்பு, சத்நிதி பாதம், மலப்பரிபாகங்கள் எல்லாம் நாங்கள் கடக்கலாம். இறைப்பணி நிற்கலாம். அவற்றின் மூலம் இவற்றை கடக்கலாம். இறுதியில் அந்த இன்பம் என்ற நிலையை விட்டு பேரின்பம் என்ற நிலையை நாங்கள் எட்டி பிடிக்கலாம். இதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை. உங்களுடைய ஆய்வு மிகவும் நன்றாக இருக்கின்றது. அப்படித்தான் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நாங்கள் படித்தவற்றை கேட்டுவிட்டு வீடு போய் சேர்ந்து மற்ற வேலைகளில் இருக்காமல் இது எல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி உதவுகின்றது, அல்லது என்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு திருப்புகின்றது, அல்லது இப்படி ஒரு திருப்புமுனை கிடைக்கவில்லையா, இவற்றை எல்லாம் சிந்தித்து பார்க்கும் போதுதான் இதற்குரிய முடிவு வரும். ஆகவே உங்களுடைய அனுபவ பகிர்வு இரண்டாம் நாளாக பகிர்கின்றீர்கள். மிகவும் அருமை சாதகரே. அவருடைய அடுத்த கேள்வி என்ன? கேள்வியா போடுகின்றார் இந்த அனுபவத்துக்கு பிறகு. அந்த கேள்வி, மௌனமாக இருங்கள் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகின்றது. சத்குரு கிரியா, பாபாஜியின் கிரியா யோகத்திலும் வியாழக்கிழமை மௌன நாளாக கடைபிடிக்கப்படுகின்றது. அவருடைய கேள்வி என்னவென்றால், இந்த மௌனமாக இருத்தல் என்பது எங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்கின்றது சாதகர்களுக்கு? ஏனென்றால் ஒரு பிரச்சனையிலும் நாங்கள் ஈடுபடாமல் மௌனமாக இருந்தால் அவருடைய கேள்வி எப்படி உதவி செய்கின்றது என்று அதை இந்த கோணத்தில் பார்ப்போம். நாங்கள் எந்த ஒரு விடயத்திலும் ஈடுபடாமல் மௌனமாக இருந்தோம் என்றால் ஐந்து பொறிகளில் ஒரு பொறியை அடக்கினாலும் அதில் ஒரு வெற்றி உண்டு நிச்சயமாக. அதுவும் கண்ணை மூடிக்கொண்டு மௌனமாக இருந்தோம் என்றால் இன்னும் ரெண்டு பொறி அடக்கப்படுகின்றது. அவை ரெண்டும் தான் முக்கியமான பொறிகள் பொறிகளில். ஸோ ஆகவே நாங்கள் மௌனமாக இருத்தல் என்பது மிகவும் உண்மையானது, மிகவும் வேண்டியது. ஆன்மீகத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதன் மூலம் நாங்கள் என்னத்தை அடைய போகின்றோம் இறுதியில் என்றால், முதல் சொன்ன படிகள் தான். நாங்கள் இந்த நான் எனது என்ற நிலைகளிலிருந்து இறைப்பணிக்கு செல்வதற்குரிய வழிகளில் ஒன்று மௌனம். ஏனென்றால் நாங்கள் எங்களை இந்த உலக ஓட்டத்தில் விடாமல் மௌனத்தில் இருந்து, அல்லது தியானத்திலிருந்து சொல்ல முடியாது, மௌனத்தில் இருந்து. மௌனம் என்றால் நீங்கள் சிந்திக்கலாம், தியானம் என்றால் நீங்கள் சிந்திக்க முடியாது. மௌனத்தில் இருந்தீர்கள் என்றால்தான் உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் அமைதியாக இருந்து உங்களுடைய நிலைகளை, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை எல்லாம் பார்க்கலாம். ஆனால் தியானத்தில் இருந்தால் அப்படி சிந்திக்க முடியாது. சிந்தித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தியானம் கைகூடாது. ஆகவே மௌனத்தில் இருப்பதன் முக்கியம் இந்த நான் எனது எல்லாம் இறைவன் என்பவற்றையெல்லாம் அதற்குரிய விளக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைத்து கொண்டு போகும். அது கிடைப்பது மாத்திரமல்ல, செயல்முறைகளில் கூட நாங்கள் மௌனமாக இருந்தாலும் எங்களுடைய செயல்கள் நடக்கின்றன. ஆகவே அந்த செயல்கள் நடக்கிறதுக்குரிய காரணம் என்ன, யாரோ ஒருவன் பின்னிருந்து நடத்துகின்றான் என்ற விளக்கங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக வரும். ஆகவேதான் இந்த மௌனம் என்பது மிகவும் முக்கியமானது. இது முக்கரணங்களாலும் செய்யப்படும் போது இன்னும் நல்ல விடயங்கள் எல்லாம் எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு கிடைக்கும். ஆகவே தியானம் போல் மௌனமும் ஒரு முக்கியமான விடயம். ஆனால் அங்கு நாங்கள் பல அனுபவங்களை மௌனத்தின் மூலம் பெறுகின்றோம். பல விடயங்களை மௌனத்தில் இருப்பதால் காண்கின்றோம். அது எங்களை மீறி ஒரு சக்தியால் நடத்தப்படுகின்றது பல விடயங்களை என்று. இப்படியான ஆய்வுகள் எல்லாம் எங்களுக்கு இந்த மௌனத்தில் கிடைக்கும் என்று இந்த நண்பருடைய கேள்விக்கு பதில் சொல்கின்றேன். இறுதியாக ஒரு கேள்வி வைத்திருந்தார். அது என்னவென்றால், இந்த சைவ சித்தாந்த அறிவும் கிரியா யோகா செயல்முறை பயிற்சியும் சேர்ந்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று பல தடவை சைவ சித்தாந்த எங்களுடைய சத்சங்கத்தில் கூறியிருக்கின்றீர்கள் ஐயா. மிகவும் அருமை. அதையும் நான் சிந்திக்கின்றேன். இது ரெண்டும் கிடைத்ததால்தான் எங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தில், என்னுடைய வாழ்க்கை சக்கரத்தில் அவர் சொல்கின்றார், என்னுடைய வாழ்க்கை சக்கரத்தில் இன்பத்திலிருந்து இன்ப துன்பத்துக்கு வந்து, அதிலிருந்து துன்பத்துக்கு சென்று, அதிலிருந்து இறுதியாக இன்பத்தை நோக்கி, இந்த ரெண்டும் கிடைத்ததால் செல்கின்றேன். அதன் இறுதி நிலையை அவர் சொல்லவில்லை. நான் அதை போட்டிருக்கின்றேன், பேரின்பத்திற்கு செல்லலாம் இறுதியில் இதே நிலையில் சென்றால் என்று. அதற்கு பேராசிரியர் அவர்கள் ஒரு உபமானம் சொல்வார்கள். ஒரு கப்பலில் நாங்கள் செல்கின்றோம். சைவ சித்தாந்த உதாரணம். அந்த கப்பலில் ஒரு சமுத்திரத்தில் செல்லும் போது, ஒரு இடத்தில் செல்லும் போது துடுப்பு வலித்து கொண்டு செல்வோம் கரையை நோக்கி வருவதற்கு. அந்த கப்பல் சைவ சித்தாந்தம் என்றும், அந்த துடுப்பு வலிக்கும் போது நாங்கள் செய்யும் செயல் ஐந்தெழுத்தென்றும் சொல்லுவார். ஏனென்றால் சிவாய நம என்ற ஐந்தெழுத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டு அந்த கப்பலில், சைவ சித்தாந்த கப்பலில் பயணம் செய்தால் நாங்கள் கரையை அடைவோம் என்பது ஒரு உபமானம். அதைத்தான் இந்த அன்பருக்கு நான் இந்த கிரியா யோகத்தையும் வைத்து சொல்கின்றேன். நாங்கள் இந்த சைவ சித்தாந்த அறிவு கடல் அறிவு நிலையை ஒரு கப்பலாக பார்க்கலாம். அந்த கப்பலில் நாங்கள் ஆன்மாவாகிய நாங்கள் இருக்கின்றோம். அந்த அறிவு திறனை மாத்திரம் நாங்கள் எடுத்துவிட்டு அந்த கப்பலிலேயே இருந்தால் அது கடலிலேயே இருந்து கொள்ளும், கரையை நோக்கி வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஏன் கேட்டலுடன் நிற்கின்றோம்? அதை சிந்தித்து தெளிந்து அதை செயல்முறையில் கொண்டு வந்தால்தான் வீடு பேர் அடையலாம். ஆகவே அங்கு கிரியா சாதகர்களுக்கு துடுப்பாக இருப்பது பாபாஜியின் கிரியா யோகம். ஆகவே அந்த துடுப்பை பிடித்து, அந்த துடுப்பு என்று சொல்வது துடுப்பு இருந்தால்தான் அது ஒரு செயலாக்கம் அடையும். அந்த செயலாக்கத்தில் தான் கப்பல் கரையை நோக்கி வரும். அந்த செயலாக்கம் தான் கிரியா யோகம். அது சும்மா துடுப்பு மாத்திரம் இருந்தால் கரையை நோக்கி போகாது. நாங்கள் செயல் செய்ய வேண்டும், அதாவது அந்த சாதனை செய்ய வேண்டும். அந்த சாதனையை நாங்கள் செய்து கொண்டு போகும்போது அந்த துடுப்பு வலிப்பு போல் நாங்கள் வீடு பேர் என்ற கரையை அடைவோம் என்பது இது என்னுடைய சிறு உபமானம் உங்களுடைய கேள்விக்கு. ஆகவே நீங்கள் சிந்திக்கும் ஆய்வு மிகவும் அருமையாக இருக்கின்றது. மேலும் மேலும் ஏதாவது உங்களுடைய ஆய்வில் வரும்போது சத்சங்கத்துக்கு கொண்டு வாருங்கள். இதே போல் மற்ற சாதகர்களும் உங்களுடைய அனுபவங்களை கொண்டு வந்தால் நாங்கள் அதை சைவ சித்தாந்த கிரியா யோகத்துடன் ஒப்பீடு செய்து பார்த்து எல்லோரும் அதிலிருந்து அனுபவம் பெறலாம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தில் இந்த அன்பருடைய கேள்விதான் இரண்டாம் நாளும் வந்திருந்தது. ஆகவே இதற்கு மேலாக இன்னொரு விடயத்தை பேசுவோம் என்று, சிறு விடயத்தை. வருகின்ற புதன்கிழமை மறைஞான சம்பந்தர் புறச்சந்தான குரவரில் ஒருவரான மூன்றாவது நிலையில் இருக்கும் மறைஞான சம்பந்தருடைய குரு பூஜை. அந்தன்று அவரை எல்லோரும் அவரை நோக்கி உங்களுடைய சாதனையை செய்து அவரிடமிருந்து அருளாசியல் நீங்கள் எடுக்க வேண்டும். அவர் எங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் ஒரு புத்தகத்தையும் தரவில்லை, ஒரு அறிவு நூலையும் தரவில்லை. ஆனால் எல்லாமாக சேர்த்து அவருடைய முதன்மை சீடராகிய உமாபதி சிவத்தையும் அவரை கொண்டு சூட்சும நிலையிலிருந்து மறைஞான சம்பந்தர் 8 நூல்களை தன்னுடைய சீடனை கொன்று எழுதி வைத்திருந்தார். ஆகவே சிலருக்கு அந்த கேள்வி பிறந்தாலும் புறச்சந்தான குறவரில் மறைஞான சம்பந்தர் ஒரு நூலும் எங்களுக்கு தரவில்லையே சைவ சித்தாந்தத்தில் இருந்த என்று எனக்கும் இந்த கேள்வி ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் அந்த கேள்விக்குரிய பதில் தன்னுடைய சீடனை வைத்தே 8 புத்தகங்கள் சித்தாந்த அட்டகம் என்ற நூல்களை கொடுத்திருக்கின்றார். சீடன்தான் கொடுத்தது. நிச்சயமாக குருவருள் திருவருள் இல்லாமல் எந்த சீடனும் அதை செய்ய முடியாது என்பது இங்கு ஒரு பறைசாற்று. ஆகவே அந்த அற்புதமான அருளாளரின் குரு பூஜை தினம் இந்த புதன்கிழமை. எல்லோரும் அவரை நோக்கி உங்களுடைய சாதனையை செய்யுங்கள், அவருடைய அருளாசியை வேண்டுங்கள். சைவ சித்தாந்த கிரியா யோகத்தில் எல்லோரும் நிற்கின்றோம். ஆகவே சைவ சித்தாந்த அருளாளர்கள் எல்லாருடைய அருளாசிகளும் பாபாஜியுடன் பயணிப்பதற்கு மிகவும் முக்கியம். அதன் முறையிலாவது அந்த அருளாசியை பெறுங்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜி பரம்பரையுடன் சேர்ந்து பதில்கான உங்களை அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமஹ. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரிய பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் பழங்க போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் கூடிய கேள்வி பதிலுக்கும் அதனுடைய விளக்கங்களாக அமைந்தது. அதில் முதலாவது ஆவதாக அந்த ஆய்வு ஒன்றை பற்றியது. அதில் முக்கியமாக இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்ற என்பதற்கு சிறந்த விளக்கங்கள் தரப்பட்டது. அதை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. இருப்பினும் இதை நாங்கள் திரும்பவும் காணொலியில் உள்வாங்க இருக்கின்றேன். அடுத்த கேள்வி, துன்பம் வினை காரணம் என்பதற்கு நேற்றைய சற்சங்கத்தின் தொடர்ச்சியாக மேலும் சில விளக்கங்கள் வைக்கப்பட்ட சாதகர்களுக்கு சிறந்த உதாரணங்களுடன் விளக்கப்பட்டது. நான் எனது என்ற விடயம் குழந்தை பருவத்தில் இல்லை, பின்பு வளர்ந்து வரும்போது இந்த விடயம் கூடி வருவதால் என்றதற்கு உதாரணங்கள் மூலம் சிறப்பாக விளக்கப்பட்டது. இறுதியாக மௌனமாக இருத்தல் எந்த வகையில் சாதகருக்கு உதவும் என்ற கேள்விகளுக்கும் சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அதையும் நாம் ஐம்பொறிகள் அடக்கம் மௌனம் முக்காரணங்களாலும் செய்யும் போது கூறிய பலன், மற்றது சைவ சித்தாந்த அறிவும் கிரியாயோக பயிற்சியும் கொண்டு செய்யும் போது இருக்கக்கூடிய விளக்கம் சிறந்த உதாரணத்துடன் தரப்பட்டது. எனவே நாங்கள் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை மீண்டும் காணொலி மூலம் கேட்டு மேலும் எங்களுக்கு தெளிவு நிலையை கூட்டிக் கொள்வதற்கு முயற்சி செய்து சாதனையை கூட்டிக் கொள்வோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்,
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் சிறப்பாக அமையப்பட்டது. மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு சைவ சித்தாந்தத்திலிருந்து எல்லா ஒரு அருமையான கருத்துக்களையும் பேராசிரியருடைய ஒரு சிறப்பான ஒரு சொற்களாலையும் அது வடிவிக்கப்பட்ட ஒரு கருத்துக்கள்லாம் அதிகமா நீங்க இந்த சைவ சித்தாந்தத்துக்குள்ளக்கூடிய கருத்துக்களை நீங்க பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுலயே வந்து எல்லா பேராசிரியருக்கும் அந்த தன்மை வந்து கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதுலயே நம்ம பேராசிரியர் உங்களோட இணக்கமா இருக்கிற பேராசிரியர் வந்து அந்த தன்மையை பெற்றிருக்கார். அதனால நமக்கு நல்ல பாபாஜியினுடைய கருணையால அரிய பெரிய கருத்துக்களை நமக்கு பாபாஜி யார் மூலியமா இதை கொடுத்து நமக்கு உதவி பண்றார், குருவும் உதவி பண்றார். அதுக்கு வந்து ஈடுன்னு எதுவும் கிடையாது. இந்த வகையில நல்ல சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு. இன்னும் சிறப்பாக அமைய கேள்வி முறையில நீங்க கொண்டு வந்து இன்னும் பதில பெற வேண்டிதான். அதுக்கு பாபாஜி ஏதோ ஒரு காரணத்தை காட்டி காரியத்தை நடத்தி வைப்பார். நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. உங்களுக்கு ஏதாவது சில கருத்து எங்களுடைய மூன்றாவது நிலையில் இருக்கும் புரச்சந்தான குரவர் ஆகிய மறைஞான சம்பந்தர் சமாதி கோவிலுக்கு நானும் நீங்களும் சிறிய காலத்துக்கு முதல் சென்றிருந்தோம். அந்த பூஜையிலும் கலந்து கொண்டோம். அவருடைய குரு பூஜை இந்த புதன்கிழமை வருகின்றது. அதை பற்றி ஏதாவது தகவல் சாதகர்களுக்கு.
நல்ல கருத்து, பெரிய ஒரு நல்ல ஒரு ரொம்ப அமைதியான மகான். இந்த நாலு பேர்ல இவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு அமைதியான முறையில வந்து அவர் யோகம் பயின்றது கூட தெரியல யாருக்கும். உமாபதி சிவத்தை இவ்வளவு உருவாக்கின பிறகுதான் அவருடைய சக்தியே தெரிஞ்சுது. அது வழியே அப்படியே வருவாராம், வந்து யாசகம் எடுப்பாராம். அவர் கூட ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கும். அது கூட்டம்னா ஒரு 10 பேர் போயிட்டு இருப்பாங்க. எதுவும் பேச மாட்டாரு அதிகமா. சீடர்களும் அவங்க கூட போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் உருவாக்குன ஒரு சீடனை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதி 8 நூலை எழுதி சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு பெரிய புரட்சியை பண்ணியிருக்காரு. அந்த வகையில தான் மறைஞான சம்பந்தர வந்து பெரிய அளவுல நினைக்க வேண்டியதா. அந்த அளவுக்கு வெளிப்படுத்தாத யோகத்தை செம்மையா அவர் பயின்று வந்திருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய குரு அருளந்தி சிவம் அவர்கிட்ட இந்த ஆணவத்தை ஒரு சிறிய குழந்தை மெய்கண்டார் என்ற ஒரு சிறிய குழந்தை அந்த ஆணவத்தை சுட்டி காட்டி எடுத்தனால அவருக்கு அந்த ஒரு நல்ல வைப்ரேஷனை தன்னுடைய சீடனுக்கு கொடுத்துருக்காருன்றதுதான் அதனுடைய உட்கருத்து. இந்த வகையில அவருடைய குரு பூஜை வருது. எல்லாரும் சிறப்பா நீங்க மானசீகமா எல்லாரும் அனுப்பிக்கலாம். எல்லா இடத்துலயும் இருந்து அந்த வகையில உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்றோம். நாங்களும் அந்த விழால போய் கலந்துகிட்டு தொண்டு செய்வோம். நாம செய்ய மாட்டோம், எல்லாம் பாபாஜி செய்யறாரு. நாங்க அந்த இடத்துல கருவியா இருப்போம். அப்படி இருக்கக்குள்ள இந்த பலன் எல்லாருக்கும் கிடைக்கும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்களுக்கும் கிடைக்க பாபாஜி பிரார்த்தனை பண்ணுவோமாக, பரம்பொருளையும் பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
நன்றி கார்த்திகேயா. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. அந்த மேலதிக கருத்து உங்கள் மூலம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினேன், கிடைத்தது. நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய.